சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தவறாமல் கேட்டு வருகிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதை சிந்திக்க துவங்கினோம். சாமுவேல் அதை கர்த்தரிடத்திலே சொன்னபொழுது அவர்கள் உன்னை தள்ளவில்லை என்னைத்தான் தள்ளினார்கள் என்று ஆறுதல் படுத்தினார். என்றாலும் கர்த்தர் சாமுவேலை பார்த்து, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். எனவே சாமுவேல் ஜனங்களை பார்த்து, எல்லாரும் உங்கள் உங்கள் ஊர்களுக்கு போங்கள் என்று கூறிவிட்டார். தொடர்ந்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். இன்று 1 Samuel 9:10 சந்திக்கப் போகிறோம். 1 Samuel புத்தகத்தின் 2வது முக்கிய பிரிவிற்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து செல்கிறோம். முதல் பகுதியிலே சாமுவேலின் பிறப்பை குறித்தும் வளர்ப்பை குறித்தும் பார்த்தோம். இப்பொழுது முக்கியத்துவம் சவுலுக்கு செல்லப் போகிறது. வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிற வினோதமான மனிதர்களிலே சவுல் ஒருவன். பாலாமை போல இவனையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற இவர்கள் இரண்டு பேருடைய வாழ்க்கையிலுமே அநேக வினோதமான குணநலன்களை நாம் பார்க்கலாம். அவர்கள் எங்கோ இருந்து வெளிச்சத்திற்குள்ளே வருகிறார்கள், அவருடைய நிழலை பார்க்கிறார்கள், பின்னர் அப்படியே இருளுக்குள்ளே போய்விடுகிறார்கள். சவுலை முதலாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவன் ஒரு அரசனாக இல்லை. உண்மையான அரசன் என்ற வார்த்தையை பார்த்தால் சவுல் ஒருபொழுதும் அரசனாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1 சாமுவேல் 9:1 பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பெயருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். கீஸ் என்பவன் சவுலின் தகப்பன். அவன் பென்யமீன் கோத்திரத்தான். ஆதியாமத்தில் நாம் பார்க்கிற யாக்கோபுடைய 12 புத்திரருடைய சரித்திரத்தை பார்க்கும்பொழுது இந்த கோத்திரமானது அந்த 12 கோத்திரங்களிலே இளைய குமாரன், அதாவது தகப்பனாருக்கு மிக விருப்பமான ஒரு பையனுடைய கோத்திரமாய் இருக்கிறது. பென்யமீன் பிறக்கும்பொழுது அவனுடைய தாய் மரித்து போய்விட்டாள். அவள் மரிக்கு முன்னதாக பெனானி என்று அவனுக்கு பெயரிட்டாள், அதாவது துக்கத்தின் மகன் என்று சொன்னாள். ஆனால் யாக்கோபு அவனை பார்த்து, இல்லை இல்லை, என்னுடைய வலது வருஷத்தின் மகனாக இவன் இருக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். பென்யமீன் தகப்பனாரால் அதிகம் நேசிக்கப்பட்டு சகோதரரிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டான். நியாயாதிபதியின் புத்தகத்திலே நாம் பார்க்கும்பொழுது அந்த கோத்திரமானது பாவத்தின் விளைவாக தண்டிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கோத்திரமாகிய பென்யமீனிலிருந்துதான் முதல் ராஜா வருகிறான். 1 சாமுவேல் 9:2 அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுல் என்கிற இந்த இளைஞன் ஒரு சௌந்தரியவானாயிருக்கிறான். பார்வைக்கு ஒரு ராஜாவை போல இருக்கிறான். ஆனால் அவன் ராஜாவை போல நடித்தவன் என்றுதான் சொல்ல வேண்டும். அவனுடைய இருதயத்திலே ராஜாவுக்குரிய இருதயம் இல்லை. இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு ராஜாவை போல இருக்கிற ஒருவனையே தெரிந்து கொள்கிறார்கள். அவனுடைய குணநலனை அறிந்து அவனை தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கும் வெளிப்புற அலங்காரத்திற்கும் வெளிப்படையான தோற்றத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது எவ்வளவு ஆபத்து என்பதை அநேகர் பின்னான காலங்களிலேதான் கண்டுகொள்கிறார்கள். மிகவும் ஆபத்தான ஒரு எதிரி தொலைக்காட்சி பெட்டி. தொலைக்காட்சி பெட்டியிலே பார்ப்பதற்கு சிறந்தவனாய் தெரிந்தவனை நாட்டை ஆள முற்படுகிறான், நாட்டை அவன் கட்டுப்படுத்த முற்படுகிறான். ஏன்? மனிதன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான், அவன் பேச்சு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தே மனிதர்களை தெரிந்து கொள்கிறோமே அல்லாமல் அவனுடைய குணநலன்களை நாம் பார்க்கிறதில்லை. தொலைக்காட்சி பெட்டிக்கு பதிலாக ஒரு மனிதனுடைய குணநலனை காட்டக்கூடிய ஒரு கருவி நமக்கு இருக்கும் என்றால் ஒவ்வொருவருடைய உண்மையான குணநலனையும் நாம் கண்டுகொள்ளலாம். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்றார்கள். சவுலை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் அவன் அழகானவனாய் உயரமானவனாய் இருந்தான். அவனும் உண்மையாகவே திரைப்படத்திலே நடிப்பதற்கு ஒரு சிறந்த தோற்றம் உள்ளவன்தான். ஆனால் அவனுடைய இருதயத்திலே அவன் ஒரு ராஜா இல்லை. 1 சாமுவேல் 9:3 பாருங்கள். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். நம்முடைய ஆண்டவர் வேடிக்கை செய்யும் குணமும் வேடிக்கையை ரசிக்கும் குணமும் உள்ளவர் என்று சொல்லலாம். ஏனென்றால் வேதத்தின் பல இடங்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சவுல் தகப்பனாருடைய காணாமல் போன கழுதைகளை தேடி அலைகிறான். ஆனால் இஸ்ரவேல் கழுதைகள் ஒரு அரசனை தேடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவிக்கும் பொழுது தேவன் சிரித்திருப்பார். மனுக்குலத்தின் இந்த நிலைமையை பார்க்கும் பொழுது அவருக்கு நிச்சயமாய் வேடிக்கையாகவே இருந்திருக்கும். 1 சாமுவேல் 9:5 அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் தகப்பனுடைய கழுதைகளை எங்கும் தேடி அலைந்தும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக சவுல் அந்த வேலைக்காரனை பார்த்து, நாமும் எங்கேயாவது தொலைந்து போகப் போகிறோம், எனவே வீட்டிற்கு திரும்புவோம், நம்மை தேடுவதற்கு அவர்கள் ஆட்களை அனுப்பிவிட வேண்டியதாகிவிடக் கூடாது என்று சொல்கிறான். 1 சாமுவேல் 9:6-8 பாருங்கள். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனாயி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஒரு சிறிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். கவுனியங்கள், 1 சாமுவேல் 9:9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்படுவான். இங்கே ஒரு பெயர் மாற்றத்தை குறித்து வாசிக்கிறோம். முற்காலத்திலே ஆவிகளின் உலகோடு தொடர்பு கொண்டு பிசாசின் காரியங்களை செய்கிறவர்களும் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேறு பெயர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தீர்க்கதரிசி என்ற பெயரை கொடுத்தார். சாமுவேல் இந்த தீர்க்கதரிசியின் வரிசையிலே முதல்வராயிருக்கிறார். மோசே ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையாகவே சாமுவேல் தான் முதலாவது தீர்க்கதரிசி. சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் சாமுவேலை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 14 வசனம் பாருங்கள். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சரியாக அவர்கள் பட்டணத்திற்குள்ளே போன பொழுது சாமுவேல் மேடையின் மேலே ஏறி போவதற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். வசனம் 15. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. கர்த்தர் பேசினார் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற இடங்களிலே தேவன் எப்படி பேசினார் என்பதை குறித்தானே இவர் கேட்கிறார்கள். கர்த்தர் பேசினார் என்று சொல்லும்பொழுது அவர் பேசினார், வார்த்தையின் வடிவிலே செய்தி வந்தது, நம்முடைய எண்ணங்கள் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை தூய ஆவியானவரால் எடுக்கப்பட்டு இப்பொழுது நமக்கு விளக்கப்படுகிறது. எனவே கர்த்தர் பேசினார், வெளிப்படுத்தினார் என்று சொல்லும்பொழுது அவர் எப்படி வெளிப்படுத்தியிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இங்கே கவனிப்பீர்கள் என்றால் சாமுவேலின் காது கேட்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் காதுகளிலே என்ன கேட்கிறோம்? வார்த்தைகளை கேட்கிறோம். எனவே கர்த்தர் சொல்வதை சாமுவேல் கேட்டார் என்று புரிந்து கொள்ளலாம். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 16 வசனம். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தேரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். பல நேரங்களிலே நாம் கேட்பது நமக்கு சிறந்த காரியமாய் இல்லாவிட்டாலும் தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அது எந்த காரியமாக இருந்தாலும் தொடர்ந்து தேவனை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கும்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் செய்ததையே நமக்கும் செய்கிறார். அதாவது நாம் கேட்பதை கொடுத்து விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே இருந்த நாட்களிலே இறைச்சிக்காக கதறினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். ஆனால் அவருடைய ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் என்று பார்த்தோம். எனவேதான் எந்த ஒரு ஜபமும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கப்பட வேண்டும். அவ்வாறு கூறும்பொழுது அவருடைய சித்தப்படியும் அவருடைய மகிமைக்காகவும் கேட்கப்பட வேண்டும். எந்த ஒரு ஜபத்திற்கும் அவரே அடிப்படை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 1 சாமுவேல் 9 அதிகாரம் 17 வசனம். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். தேவன் அவருடைய விருப்பத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு ராஜாவை கொடுத்தார். தோற்றத்திலே சவுலை பார்க்கும்பொழுது சாமுவேலே ஆச்சரியப்பட்டார். சாமுவேல் மிக உயரமாக சவுலை எண்ணினார். ஆனால் இறுதியிலே சவுல் சிறப்பாக செயல்படவில்லை. 1 சாமுவேல் 9 அதிகாரம் 18-20 வசனம் வரை பாருங்கள். சவுல் நடுவாசலிலே சாமுவேலினிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதித்திரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். சவுல் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் தேவனுடைய தெரிந்தெடுப்பு அல்ல. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை விரும்பி கேட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் தேவன் எடுத்துக் கொடுத்தார். சவுல் ஜனங்களிடையே நடந்து செல்லும் பொழுது அவன் உயர்ந்தவனாகவும் அழகுள்ளவனாகவும் காணப்பட்டான். அதாவது ஒரு அரசனைப் போல காணப்பட்டான். அவர்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் விருப்பத்தை தேவன் கொடுத்து விட்டார். 1 Samuel 9:21. அப்பொழுது சவுல் பிரதித்திரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது கிதியோன் பேசிய வார்த்தைகளைப் போல சவுல் பேசுகிறான். மிக தாழ்மை உள்ளவனாக கிதியோனும் தன்னை தாழ்த்தி பேசியதை நீங்கள் நினைவிலே கொண்டிருக்கலாம். ஒருமுறை கூட ஞாபகப்படுத்திக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:15 பாருங்கள். ஆ, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அங்கே கிதியோன் சொல்வதென்ன? என்னை விட சிறிய ஒரு மனிதனை நீர் கண்டுபிடிக்கவே முடியாது என்பதைப் போல கூறுகிறான். கிதியோன் உண்மையைத்தான் சொல்கிறான். அவன் ஒரு கோழை, மரணத்திற்கு பயந்து போயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும், ஆனால் எண்ணிக்கை மிகவும் குறைவானவர்களாயிருந்தார்கள். ஆனால் சவுல் எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டியதில்லை. இப்பொழுது இஸ்ரவேலுக்கு எந்த யுத்தமும் இல்லை. அவன் காணாமல் போன தகப்பனுடைய கழுதைகளை தேடிச் சென்றான். அது இப்பொழுது கிடைத்துவிட்டது. அவனுடைய பணி முடிவடைந்து விட்டது. அவன் பேசியதை போன்ற வார்த்தைகளை அவன் பேசியிருக்க தேவையில்லை. சொல்லப்போனால் அது மாய்மாலமான ஒரு தாழ்மை. உண்மையாகவே சவுல் தன்னை போல வேறு ஒருவரும் ராஜாவாக முடியாது என்ற எண்ணத்திலே இருந்திருக்க வேண்டும். தானே அதற்கு தகுதியுள்ளவன் என்பது போலவும் எண்ணுகிறான். 1 Samuel 9:22 பாருங்கள். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்துக் கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். கவனித்தீர்களா? அங்கே ஒரு சிலர் தலைவர்களை போன்றவர்களை சேர்த்து ஒரு சின்ன குழுவாக கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். 1 Samuel 9:23-27. பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக் கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோட சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோட பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்தபோது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். அங்கே அவர்கள் என்னென்ன காரியங்கள் செய்தார்கள் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சவுல் சாமுவேலோடு கூட உணவருந்தினார். 1 Samuel 10:1 பாருங்கள். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை முத்தமிடுகிறான். அது அவனுடைய தனிப்பட்ட அன்பை சவுலுக்கு மேலே வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. வசனம் 2, நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். சவுலின் தகப்பனாகிய கீசை பொறுத்தமட்டிலேயும் மகன் சவுல் காணாமல் போய்விட்டான். ஆனால் இங்கே சவுலோ மிக முக்கியமான ஒரு பணியிலே ஈடுபட்டிருக்கிறான். 1 Samuel 10:5. பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆம், சவுல் வீட்டிற்கு திரும்பிச் செல்லும்பொழுது நடந்த காரியம் இதுதான். வசனம் 6 பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இங்கே நமக்கு ஒரு கேள்வி உண்டாகிறது. உண்மையாகவே சவுல் மனமாற்றம் அடைந்திருக்கிறானா? இந்த வசனம் அவனுடைய மனமாற்றத்தை கூறுகிறதற்கான அத்தாட்சியா? இல்லை பிரியமானவர்களே, இது இறுதியான அத்தாட்சி இல்லை. உண்மையாகவே அவன் மாற்றப்பட்டிருக்கிறான் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை சவுலுக்கு எதிராக நான் பேசுவது போல நீங்கள் உணரலாம். இதுவரை சவுலை குறித்து நாம் பார்த்த காரியங்கள் அல்ல, இனி சவுலை குறித்து நாம் பார்க்கப் போகிற காரியங்கள் சவுல் உண்மையான ஒரு மனிதனாக இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான மனமாற்றம் இல்லை என்பது தெரிய வருகிறது. ஆனால் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சவுலின் மேல் வந்தாரே, அவன் ஒரு வித்தியாசமான மனிதனானானே என்று கேட்கலாம். ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் அந்த வசனத்திலே அவன் புதிய ஒரு மனிதனானான் என்று சொல்லப்படவில்லை. பாலாம் தீர்க்கதரிசிக்கு மேலும் ஆவியானவர் வந்தார், ஆனால் அவனும் மாற்றம் பெற்றதான அத்தாட்சி நமக்கு இல்லை. யூதாஸ் காரியத்தை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து 12 சீடர்களையும் ஊழியத்திற்கு அனுப்பினார். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி அவர்கள் எல்லாருமே அற்புதங்களை செய்தார்கள். யூதாஸ் காரியத்து அற்புதங்களை செய்தானா? நிச்சயமாக அவனும் அற்புதங்களை செய்தான். யூதாசினுடைய வாழ்க்கையிலே மாறுதல் இருந்ததா? எனவே சவுலை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்கும்பொழுது சவுல் யார் என்பதை புரிந்து கொள்வோம். 1 சாமுவேல் 10:9 பாருங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சவுல் சாமுவேலை விட்டு கடந்து சென்றபொழுது சாமுவேல் சவுல் போவதை பார்த்துக் கொண்டு நின்றிருக்க வேண்டும். உண்மையாகவே இவன் ஒரு அருமையான மனிதன் என்றே நினைத்திருப்பான். ஆம் பிரியமானவர்களே, ஒரு தீர்க்க தரிசியும் தவறாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக தாவீது கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னபொழுது நாத்தான் கட்டும், அது நல்லது என்று சொல்லிவிடுகிறான். ஆனால் தேவன் தலையிட்டு அது தேவனுடைய சித்தமில்லை என்பதை கூறிய பொழுது நாத்தான் திரும்பி போய் அதை நீர் செய்ய போவதில்லை என்பதை கூறுகிறான். அதேபோல சாமுவேலும் சவுலை குறித்து சரியாக அறியவில்லை. இளைஞனான சவுலை பார்க்கும்பொழுது அவன் ஒரு பெரிய திடகாத்திரமான உயரமான அழகான மனிதனாகத்தான் பார்த்தான். எந்த ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர்களிலேயும் அவனை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அவன் ஒரு அரசன் அல்ல. 1 சாமுவேல் 10:10-11 பாருங்கள். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆவியானவர் சவுலின் மேலே வந்தபொழுது அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஏற்கனவே அவனை அறிந்திருந்த எல்லாரும் இப்பொழுது அவனை பார்க்கும்பொழுது அவனுக்கு ஏதோ ஆயிற்று என்பதை அறிந்து கொண்டார்கள். சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று கேட்டுக் கொண்டார்கள். கர்த்தர் சவுலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் அவன் தோல்வி கண்ட ஒரு மனிதனாய் போனான். 1 சாமுவேல் 10:16 பாருங்கள். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. இதை குறித்து அவன் அமைதியாயிருந்தான். யாரிடத்திலும் எதையுமே சொல்லவில்லை. 17-19 பாருங்கள். சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்குகளுக்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக் கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சன்னிதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைகளின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்டு சவுலை அரசனாக எடுத்துக்கொண்ட பொழுது தேவனுக்கு முதுகு காட்டிவிட்டார்கள். சவுலை அரசனாக்கும் விழாவிலே தேவனை புறக்கணிக்கிறார்கள். 1 சாமுவேல் 10:21-22 அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேர பண்ணின பின்பு மாத்தரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். சவுலை ஜனக்கூட்டத்திற்கு அரசனாக சாமுவேல் அறிமுகப்படுத்தும் வேளை வந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது அவனை காண முடியவில்லை. அந்த உயரமான மனிதன் சிறுபிள்ளையைப் போல நடந்து கொள்கிறான். ஓடி ஒளிந்து கொள்கிறான். அவனை தேடி கண்டுபிடித்து வெளியே கொண்டு வர வேண்டியதாயிருந்தது. இதுவும் அவனுடைய மாய்மாலமான ஒரு தாழ்மையே காட்டுகிறது. ஏற்கனவே அவனுடைய தலையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டாகிவிட்டது. ஒரு அரசனாக தேவனுக்கு பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. அப்படியென்றால் அவன் வெளியே வந்து ஒரு அரசனை போல நடந்து கொண்டிருக்கலாம். 1 சாமுவேல் 10:24. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். தமிழ் மொழியிலே ராஜா வாழ்க என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையானது ஆங்கில வேத புத்தகத்திலே தேவனே ராஜாவை ரட்சியும் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 10:25 பாருங்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புத்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களையெல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஒரு அரசாங்கம் என்றால் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் அறிவித்து அதை ஒரு புத்தகத்திலே எழுதி கொடுத்தார். இந்த வசனத்தின் அடிப்படையிலே 1 சாமுவேலை சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதினார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம் என்னவென்றால், எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரிடத்திலே நாம் கேட்கும்பொழுது கட்டாயம் அது நமக்கு வேண்டும் என்று விடாப்பிடியாக நாம் கேட்கும்பொழுது கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஆனால் அது நமக்கு சிறந்ததாக இருக்க முடியாது. எந்த ஒரு காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்கும்பொழுதும் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு அதை தாரும், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து கேட்கும்பொழுது அதை ஆண்டவர் தருவார் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நாம் ஜெபிக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தராவிட்டாலும் அதுவே நமக்கு சிறந்த ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு சிறந்தது எது என்பதை நம்மை விட கர்த்தரை சிறப்பாக அறிந்திருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது விடாப்பிடியாக பல மாதங்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள், அது கர்த்தருடைய சித்தமா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்காமல், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இது எனக்கு கிடைக்கும் என்றால் அதன் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும் என்றால் மட்டும் எனக்கு இதை தாரும், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே எனக்கு அது கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி இந்த ஆசையை உம்முடைய கரத்திலேயே விட்டு விடுகிறேன் என்று ஒப்புக் கொடுப்போம் என்றால் தேவன் தமது சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். அதுவே நமக்கு ஆசீர்வாதமும் சமாதானமுமாய் இருக்கும். ஜபிப்போம். எங்களை நேசிக்கிறவங்கள் அல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் உமக்கு முதுகு காட்டி ஒரு அரசனை ஏற்றுக் கொண்டார்கள். ஆனால் அந்த அரசன் மூலமாய் நீர் அவர்களை ஆட்சி செய்ததை விட அரசன் அவர்களை சிறப்பாக ஆட்சி செய்யவில்லை என்பதை அவர்கள் கண்டுகொள்ளப் போகிறார்கள் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் யாராவது நாங்கள் விடாப்படியாக இதை குறித்தாவது ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்றால் அது தவறுதலான ஒரு ஜபமாயிருக்கும் என்றால் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் விரும்பும் பொழுது அது உமக்கு சித்தமானால் மட்டுமே எங்களுக்கு வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு நல்ல அறிவை தாரும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உமக்கு பிரியமில்லாத எதையாவது யாராவது கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே அது அவர்களுக்கு நல்லதல்ல என்பதை நீர் அறிந்திருந்தால் அதை அவர்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். நாங்கள் எதை உம்மிடத்திலே கேட்டாலும் பூரணமாய் உம்முடைய சித்தத்தின்படி கேட்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். யோபு 5:10. யோபு 5:10.